யாராவது யோசுவா இரண்டாவது அதிகாரம் 1-13 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். யோசுவா 2:1-13 வரைக்கும் வாசிக்கப்பட கேட்போம்.
யோசுவாவின் புத்தகம் 2 வசனம் 1-13 வரை. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அன்னைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்கள் உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார்.
சரி, நம்ம இப்போ யோசுவா 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1 ஆண்டவர் வந்து பெரிய ப்ராமிசஸ், வாக்கு தத்தங்களை கொடுத்து யோசுவா அந்த வாக்கு தத்தங்களை நம்பி ஒரு விசுவாசத்துல அவர் பதில் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். பார்த்துட்டு அந்த ஜனங்களை தேவனுடைய பெரிய வேலைக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் பெரிய அசைவு, தேவன் பெருசா ஒரு காரியத்தை செய்ய போறார். அதுக்கு அந்த ஜனங்களை ஆயத்தம் பண்ணும்படிக்கு நம்ம போன வாரம் பார்க்கும் போது 5 காரியங்களை பார்த்தோம் இல்லைங்களா. விசுவாசம்னு சொல்றது இல்ல, விசுவாசம் இருக்க ஆண்டவர் நமக்கு மத்தியில் வேலை செய்ய போறாருன்னா அதை எப்படி எதன் மூலமா நம்ம காட்டுறோம், ஆயத்தத்தின் மூலமா காட்டுறோம். அந்த ஜனங்க அந்த விதத்தில் ஆயத்தப்பட்டதை போன வாரத்துல நம்ம பார்த்தோம். விசுவாசத்துல அவங்க ஆயத்தப்பட்டது. இப்ப எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, இவங்க போகணும். அவங்க போய் அந்த யோர்தானை கடந்த பிறகு அவங்க முதல்ல சந்திக்கக்கூடிய நகரம் வந்து மகா பவர்ஃபுல் நகரம் வந்து எரிகோ பட்டணம். அது பெரிய பட்டணம், அதை போய் அவங்க சந்திக்கணும். இப்ப அதை சந்திக்கிறதுக்கு முன்பதாக யோசுவா என்ன செய்யறாருங்க, இந்த வசனத்தில் 2 வேவு பார்க்கிறவர்களை அவங்க ரெடி பண்ணி அனுப்புறார். ஏன் அனுப்புறாரு? அவர் கொஞ்சம் சந்தேகமா, அவர் அவிசுவாசத்தில் அவர் அனுப்புறாரா? இல்ல, அவரு ஏன் இப்படி அனுப்பணும், அதை ரகசியமா அனுப்புனாருன்னு சில பேர் வந்து அவருக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருந்துச்சு, அதுக்குத்தான் அப்படி எழுதினார். அப்படியே இல்ல, ஏன்னா வேவு பார்க்க அனுப்புறது வந்து அவர் மோசே நியாய பிரமாணத்தின்படி தான் எல்லாமே செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கும் போது மோசே முதல்ல வேவு பார்ப்ப அனுப்புனார். உங்களுக்கு தெரியுங்களா எத்தனை பேர் அனுப்புனாரு? 12 பேர் அனுப்புனார். பன்னெண்டு பேர் போய் வந்து அதுல எத்தனை பேர் தான் என்னாச்சு, பத்து பேர் வந்து ஒப்பாரி வச்சாங்க. அதை கேட்டுத்தான் இந்த ஜனங்க பயங்கரமா பயந்துட்டாங்க. ரெண்டு பேர் உண்மையா இருந்தாங்க. யோசுவா பாருங்க புத்திசாலித்தனமா ரெண்டு பேரை தான் அனுப்புறாரு. இப்போ பன்னெண்டு பேரை அனுப்பல, ரெண்டு பேரை எப்படி செலக்ட் பண்ணிருப்பாரு? இருக்கிறதுலயே விசுவாசம் உள்ளவர்களாக, ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக ரெண்டு பேரை மாத்திரம். முதல்ல அவருக்கு நடந்த பிரச்சனை தெரியும், இப்ப ரெண்டு பேரை அனுப்புறாரு. தைரியம் உள்ளவர்களாக இந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஒன்னும் விவரிக்காம கொஞ்சம் ரகசியமா அனுப்புறாரு. அனுப்பும் போது அதான் பாத்துக்கணும், அவர் அவிசுவாசத்துல அனுப்பல. அவர் வந்து ஒன்னு தெரிஞ்சுக்கணும், விசுவாசம் வந்து நம்ம சாதனங்களை பயன்படுத்துறத நிராகரிக்காது. நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்ம காட் வந்து இஸ் காட் ஆஃப் மீன்ஸ் இல்லைங்களா, சாதனத்தை அது பயன்படுத்தும். இப்போ யோசுவா அந்த தேசத்துக்கு விரோதமா படை எடுக்கணும்னா எந்த படை எடுத்தாலும் அந்த படையுடைய பலவீனங்கள் பலங்கள் தெரியணும் இல்லையா. இயேசுவே சொன்னார், ஒரு ராஜா படை போனானா அவன் உட்காந்து எஸ்டிமேட் பண்ண மாட்டான் அவனுடைய பலவீனம் என்ன பலவீனம் அப்படி இல்லாம போலாமா முட்டாள்தனமா. அதனால ஒரு நல்ல போர் வீரனாக தன்னுடைய வேலையை அவர் செய்யறத நம்ம பாக்குறோம். ரெண்டு பேரும் அவங்க அனுப்புறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் போகக்கூடிய ஒரு வேலை வந்து மிஷன் வந்து மிஷன் இம்பாசிபிள்ன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலைக்கு இவங்க போறாங்க. எரிகோ நகரம்னா நம்ம தலையெல்லாம் சுத்திரும், அதனோட நகரத்தின் மகிமையை பார்த்தோம்னா சுத்திரும். அவங்க எல்லாம் உயிரெல்லாம் கையில பிடிச்சிட்டு தான் போனோம். அவங்க உயிரை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா எரிகோ நகரம்னு பார்த்தோம்னா அது ஒரு பள்ளத்தாக்குல மிக மிக அதிசயமான, நம்ம தூக்கி பார்த்தனா கழுத்து வலி வந்துடும் அந்த மாதிரி உயர்ற மதில்கள். நம்மளும் பாடுறோம் இல்லையா, எரிகோ மதில்கள் முன்னே வந்தாலும் நம்ம சொல்லிடுறோம். அண்ணாங்கெல்லாம் பார்த்தனா தலையே சுத்தம், என்ன வால்ஸ், பயங்கரமான நகரம் அது. அதனோட செவருங்களா வானத்துக்கு எட்டும் அந்த மாதிரி பயங்கரமான நகரம், மேசிவ் வால்ஸ். அதுல ஒரு ஈ கூட உள்ள வர முடியாதுன்னு சொல்லுவாங்க, இம்ப்ரெக்னபிள். அது கூட ஒரு ஈ கூட உள்ள வர முடியாது, அப்படிப்பட்ட வால்ஸ் அவங்க கட்டி அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சிருக்கிற ஊர் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்க அங்க வந்துகிட்டு இருக்காங்க, அங்க கேம்ப் போட்டிருக்காங்கன்னு தெரியும். தூங்கிட்டா இருப்பாங்க இவங்க, ஐயோ எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்க எல்லாம் அந்த ரெண்டு ராஜாக்கள் அந்த பக்கம் இருக்கிற ராஜாக்களை அழிச்சு ரெடியா கானான் தேசத்தை மேற்கொள்ள வராங்க. இந்த நகரத்துல வாழுகிறவர்கள் வந்து ஏமோரியர்கள், ஏமோரியர்கள் அவங்க தான் இந்த நகரத்தில் வாழ்றாங்க. சரித்திரத்திலேயே ஒரு மிக மிக கொடுமை, மிக மிக அருவறுப்பு, மிக மிக பாவகரமான ஜாதின்னு சொல்லலாம். ரொம்ப மோசம், ரொம்ப கொடுமையான ஜனங்க. ஆனா அந்த ஜனங்க பயந்து இருக்கிறாங்க. இப்போ பயந்து என்ன நடக்க போதோன்னு பயத்துல இருக்கிறத ராஹா வார்த்தையில நம்ம கேட்கிறோம். பயத்துல இருக்கும்போது சும்மா இருப்பாங்களா இல்ல, ஃபுல்லு யோர்தான் முழுவதுமாக தரோவா ப்ரிப்பேர்டா மிலிட்ரி நைட் அண்ட் டே போட்டு யாருமே வராதபடிக்கு பயங்கரமா பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கடந்து இவங்க உள்ள போனோம்னா அவ்வளவு ஈஸியா யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணணும், நல்லா இது ட்ரெயின் பண்ணணும் அவங்கள. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா கானானியர் மாதிரி மாத்தணும், அவங்க தாடி எல்லாம் மாத்தணும், ஹேர் கட் எல்லாம் பண்ணணும், அவங்க பேசுற விதம் எல்லாம் எப்படி மாறணும் இல்லைங்களா, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம போகணும். இவங்க எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப தூரம் யோர்தான் வந்து பெரிய புயல்ல இருக்கு, எந்த மனுஷனும் போக முடியாது. அந்த பக்கம் ஃபோர்ட்ஸ் வாங்க, ஃபோர்ட்ஸ்னா அது போய் தண்ணியில மலையிலிருந்து கீழே உழுவுற ஒரு இடம், இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் பள்ளம் அவ்வளோ ஆழம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அப்படித்தான் மலை மேலே ஏறி அப்படி தாண்டி அவங்க போகணும். ரொம்ப கஷ்டம், அப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து ஒரு மிஷன் இம்பாசிபிள்க்கு இவங்க போறாங்க. இவங்க போய் என்ன நடக்குது, அந்த பெரிய நகரத்துக்குள்ள வந்து அந்த கேட்டுக்குள்ள வந்து பார்த்து அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்தி இருக்கும், சுத்தி கேட்டுக்குள்ள வந்துட்டாங்க பாருங்களேன். சக்சஸ், என்ன சந்தோஷம் அவங்களுக்கு, உள்ள கேட்டுக்குள்ள வந்தாச்சு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஒருவரும் நாம் காணவில்லை, நாம் வெற்றிகரமா ஊருக்குள்ள வந்துட்டோம்னு அந்த ஜனங்களோடு ஜனங்களா இருக்க பாக்குறாங்க. அந்த ஜனங்களோடு ஜனங்களா இருக்க பார்த்துட்டு அவங்க எங்க போறாங்கன்னு போட்டிருக்கு, ஒரு ராஹாப்ன்ற வேசியுடைய வீடுக்கு. அந்த காலத்தில் வந்து நமக்கு ஹோட்டலு இந்த தாஜ் மெரிடியன் அந்த ஹோட்டல் எல்லாம் கிடையாது இல்லைங்களா. ஏன்னா பிரயாணிகள் வியாபாரிகள் மற்ற ஊருங்களுக்கு எல்லாம் போனோம்னா இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல தான் போய் ஸ்டே பண்ணும், இந்த மாதிரி ஒரு வேசியுடைய வீடு ஒரு காமன் வீட்டுல தான் போய் ஸ்டே பண்ண முடியும். ஆகவே அந்த இடத்துக்கு அவங்க போறத நம்ம பாக்குறோம். பாருங்களேன், கடவுளுடைய இறையாண்மையின் செயல், எத்தனை ஆயிரம் வீடுங்க இருக்கும் போது ஏன் அங்கதான் இவங்க போகணும்? கடவுள் வந்து தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ரட்சிப்பதற்கு அவர் எப்படி சரித்திரத்திலேயே நிகழ்த்துறாருன்றது அழகா நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு ப்ராப்ளம் இங்க, என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, இவங்க கேட்டுக்குள்ள தங்களை யாருமே கண்டுபிடிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, கேட்டுக்குள்ள நுழையும் போது, அந்த கேட்ல இருக்கும் போது அவங்கள பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு வலை வீசுற மாதிரி, ஓ வந்திருக்கீங்களா, வாங்கயா உள்ள, வாங்க உள்ளன்னு உள்ள வர வச்சு அவங்கள உள்ள வர வச்சிருக்காங்க. இவங்க ராகாபுடைய வீட்டுக்கு போறதையும் நல்லா கவனிச்சு பார்த்தாச்சு. பார்த்தது மாத்திரம் இல்ல, ரா வந்த உடனே இந்த என்னதான் வேஷம் போட்டு என்னதான் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு தெரியல, பாக்குறவங்களா கண்டுபிடிக்கிறாங்க இவங்கள. இப்ப ராகாவும் கண்டுபிடிச்சிருச்சு இவங்க இஸ்ரேவால் தான் அப்படின்னு. அதெல்லாம் மாத்த முடியாது, அதெல்லாம் பிளட்லயே இருக்கும் இல்லையா, அவர் இஸ்ரேவேல்னா இஸ்ரேவேல் தான், என்ன நாடகம் போட்டா அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பாருங்களேன். அவர் வந்துட்டாரு. இப்போ ராகா பார்த்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த வசனம் ஆரம்பிக்கிறதே ஒன்னு ரெண்டுல ரொம்ப டென்ஸ்டா ஆரம்பிக்குது, டென்ஸ்டா ஆரம்பிக்குது. ஏன், இவங்க வந்து இங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்க இன்னும் கொஞ்ச நிமிஷம் தான், இவங்க மாட்டி என்ன ஆக போகுது, அந்த ஊரு கொடுமைனா கொடுமை அப்படி இப்படி இல்லை, யோசிச்சு பாருங்க, பயங்கர டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க, பயங்கரமான மரணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு சம்பவிக்க போற ஒரு நிலை, பயங்கரமான அழிய போறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் துண்டு துண்டா வெட்டி எடுத்துருவாங்க. அவங்களுக்கும் மனசுல எப்படி இருக்கும் டென்ஷனு, வந்து பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க, ஐயோ நம்ம வந்ததே வந்திருக்க கூடாது, நம்மள மாதிரி ஆளுங்க தானே, ஐயோ எங்க பார்த்தாங்களோ, நம்ம அங்க இருக்கும்போது பார்த்தாங்களா, நம்ம அங்க பண்ணும்போது பார்த்து, ஐயோ நமக்கு ஆகிற டென்ஷன், அவங்களுக்கு எவ்வளவு மனக்கலக்கம் இருக்கும் யோசிச்சு பாருங்க, குழப்பம். ஏன்னா அவங்க மாட்டினோம்னா சும்மா விட மாட்டாங்க, நம்ம ஊர்ல ஒன்னும் இல்ல, மாட்டினோம்னா என்ன சொல்லுவாங்க, நெக நெகமா எடுப்பாங்கன்னுவாங்க இல்லைங்களா, விரல் விரலா வெட்டுவாங்க, வெட்டி பயங்கர டார்ச்சர் இருக்கும், அதோட செத்துறலாம் அந்த காலத்துல. அந்த மாதிரி மாட்டுறத விட அந்த மாதிரி இப்ப மாட்ட போறாங்க, மாட்டும் போது இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்டணும்னு இருக்கும் போது காலுக்கு அவங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நேரத்தில் என்ன நடக்குது, ஒரு அதிசயமான ஒரு காரியம் நடக்குது. ஒரு வேசியுடைய விசுவாசம் இவங்க ரெண்டு பேரைய காப்பாத்துறத பாக்குறோம். ஒரு வேசியுடைய விசுவாசம், எதிர்பார்க்க முடியாத ஷாக் ஆகிற மாதிரி, எல்லாரையும் அசத்துற மாதிரி ஒரு கதைன்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம அப்படித்தாங்க எழுதியிருக்கு, நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது இங்கே அப்படியா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக், ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். ஒரு வேசி, ஒரு லோ கிரேட், அந்த கானானியர் வேசின்னா சொல்லவே முடியாது, தன்னுடைய உடம்ப விக்கிற ஒரு ஆமோரியர், ஒரு லோ கிரேட் வேசினால ஆண்டவர் இந்த ஊர்ல காப்பாத்துறோம் அப்படின்னு பாக்குறோம். இதை பார்க்கும் போது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னும் போது இவங்களுக்கு வர ஒரு இது பாக்குறோம். இந்த வசனங்கள்ல நம்ம பாத்துக்கணும்னா, இவங்களுக்கு ஒரு விசுவாச சோதனை, ஒரு சோதனை தான் வந்திருக்கு இதுல. அந்த கதையில வந்து 4-7 வரைக்கும் என்ன பாக்குறோம், இந்த பெண் இவங்களை என்ன பண்ணுது, இந்த அம்மா கூட்டு போய் மேல் வீட்டுல என்ன பண்ணுது, என்ன போட்டுருக்கு, எதுல ஒளிச்சு வச்சுச்சு, சணல் கட்டைகளுக்குள் ஒளிச்சு வச்சிருக்கு, சணல் கட்டளைகளுக்குள் ஒளிச்சு வச்சிருக்கு. ஒளிச்சு வச்சுட்டு கீழே வந்து அந்த போர்சவர் கேக்குறாங்க, எங்க அவங்க வந்தாங்களேன்னு. ஆமா அவங்க வந்தாங்கதான், வந்துட்டு இப்பதான் போனாங்க, கேட்டு மூடிடுவாங்கன்னு போனாங்க, துரத்திட்டு போங்க, சீக்கிரம் துரத்திட்டு போங்க, நீங்க புடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஓடுறாங்க. விடக்கூடாதுன்னு துரத்திட்டு ஓடிட்டு என்ன பண்றாங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா, இந்த முழு அதிகாரத்திலயும் ரொம்ப மையமான வசனம் வந்து 8-12 வரைக்கும் தான், ரொம்ப கிரீம் ஆஃப் த சாப்டர்ன்ற மாதிரி. ஏன்னா ஒரு வேசியுடைய விசுவாச அறிக்கையை நம்ம பார்க்கிறோம், கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத், அதுதான் ரொம்ப மீட்டு. இப்போ ஒரு பர்கர் கிர்கர் நீங்க சாப்பிட்றதுனா மேலே பன் இருக்கும், கீழே பன் இருக்கும், ஆனால் விஷயம் எங்க இருக்குது, நடுவில் இருக்கு. அந்த மாதிரி இந்த முழு கதைக்கும் விஷயம் எங்க இருக்கு தெரியுமா, 8-12 வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கு மேலே வந்து அதுக்கு ஒரு கவரிங் தான். இப்படி ஒரு சூழ்நிலையில, இப்படி ஒரு காட்சியில, இப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு கவரிங் தான் பாருங்களா. விஷயம் அங்கதான் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். 8-12 வரைக்கும் ஒரு வேசியுடைய அறிக்கை. ஏன் அப்படின்னா, இப்ப பாருங்க, அவங்க போய் ஓடினாங்க, ஓடி போய் கதவை மூடிக்கிட்டாங்க, இப்ப இவங்க எப்படி தப்பிச்சு போவாங்க பாருங்களேன். அதை பத்தி எல்லாம் அவர் விவரம் சொல்ல அதுக்கப்புறம் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ்ல நம்மள வச்சு, ஏன் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, இப்போ இவங்க எப்படி தப்பிச்சாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்கன்றது இல்ல, அதை விட ஒரு அதிசயமானது ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பார் அப்படின்ற மாதிரி 8 வசனம் ஆரம்பிக்குது பாருங்களேன், அருமையா ஆரம்பிக்குது. ஜோஷுவா வந்து ஆண்டவர்னால தான் இது ஏவப்பட்டு இது நடந்திருக்கிற ஒரு காரியம். ஏன், யோசுவா வருவதற்கு முன்பதாகவே ஒரு ஆத்மாவை, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆத்மாவை ஆண்டவர் அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கார். அவளை அந்த ஊர் அழிப்பதற்கு முன்பதாக அவளை ரட்சிக்கணும்னு ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு புதிய ஏற்பாடுல இருக்கிற ஒரு படம் நமக்கு ஞாபகம் வரலாம். இயேசு வந்து தன் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் போது சமாரியர் மூலமா தான் போக வேண்டிய அவசியமா இருந்ததுனால் அப்படின்னு வருது. ஏன் ஒரு சமாரிய வழிய போனோம்? அங்கேயும் அவர் ஒரு பொண்ணை போய் பார்க்கணுமா இருந்துச்சு பாருங்களா. ஏன் அவளும் அதே மாதிரி ஒரு வேசி மாதிரி தான், அஞ்சு ஹஸ்பண்ட்ஸ் கூட இருந்த தவறான ஒரு பெண்ணு தான். ஆனா அது தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணா இருந்துச்சு. அதை போய் அவரு பேசி ரட்சிக்க வேண்டிய அவசியமா இருந்துச்சு. அப்படி ஒரு ஒரு காரியத்தை நம்ம இங்க பாக்குறோம். ஒரு ராகா பழையற்பாடுல இருக்கிற ஒரு பெண். இதுல யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு ஒரு பெண் தான் வந்து வளர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜாதிக்குள்ள வளர்ந்து ஒரு ஒரு ஹீதனிசம் அப்படின்னு ஒரு அந்நிய ஜாதியில தான் வளர்ந்து, அது மாத்திரம் இல்ல ஒரு புறமதஸ்தி மாத்திரம் இல்ல, ஆபிராமுக்கும் அந்த உடன்படிக்கை ஜனங்களுக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு பெண், அது புறமதஸ்தி மாத்திரம் இல்ல ஆமோரியர் ஜாதியில சேர்ந்த பெண். ஆமோரியர்னா யாரு? மிக மிக கொடுமையும் மிக மிக அருவறுப்பான ஜனங்க. தேவன் என்ன முடிவு பண்ணிருக்காரு? இன்னமே இந்த ஜாதியை புழைக்க விட்டோம்னா இந்த உலகத்துக்கே ஆபத்துன்னு அழிக்கணும். டிவோட்டட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். அவங்கள ஒருத்தரையும் ஊரோட விடக்கூடாது, அவங்க எல்லாரையும் பிள்ளையில இருந்து போட்டு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஆண்டவர். முடிவு பண்ண அந்த ஜாதியில இருக்கிற ஒரு பெண் பாருங்களேன், அது பார்த்த உடனே மனுஷ குலத்திலேயே அதை அழிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ண ஒரு பெண். அது ஆண் கூட இல்ல, அது ஒரு பெண். அது சாதாரணப்பட்ட பெண்ணா? ஒரு வேசி. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான உறவுகளை வைத்து கொண்டிருந்த ஒரு வேசி, பயங்கர பாவத்துக்கு ஆண்டவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பெண், அந்த பெண்ணை போய் தேவன் எப்படி காப்பாற்ற முடியும்? தேவன் தெரிந்து கொள்ள இல்லைன்னா கடவுளுடைய சாவர்னிட்டியை பார்க்கிறோம், தேவனுடைய இறையாண்மையை பார்க்கிறோம் பாருங்களேன். அந்த பெண்ணுக்குள்ள அவர் விசுவாசத்தை உற்பத்தி செய்கிறார். ஏன் அத்தனை பேருக்கு வரல? இந்த பெண்ணுக்கு தான் வந்துச்சு பாருங்களேன். அந்த உண்மையான விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய சகல அந்த பயங்கரமா அழிந்து சாக்கடையில போய் ஒரு முத்தை பார்த்து எடுக்கிற மாதிரி ஒரு ஆண்டவர் அங்க செய்யறத பாக்குறோம் பாருங்களேன். அவருடைய இறையாண்மையின் கிருபை. ஏன் இந்த பெண்ணு தான் காப்பாத்தினாரு? ஏன் மற்றவங்களெல்லாம் காப்பாத்தல? யார் மேல் இரக்கமா இருப்பேனோ அவர் மேல் இரக்கமா இருப்பேன். அவர் யார் மேல செலக்ட் பண்ணி அவர் கிருபை உழுதோ அவங்களதான் அவர் இது பண்ணுவார். ஏன் இவங்க இல்ல அவங்க இல்ல நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதான் காட்ஸ் சாவர்னிட்டிய பாக்குறோம். மத்தவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காது பாருங்களேன். அவர் யார் மேல போடுறாரோ அவங்க தாங்க. அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு அந்த பாக்கியம். உண்மையான மெய்யான எத்தனை கோடி பேர் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு விசுவாசமே இல்லாத ஒரு காலத்தில் மெய்யான ஒரு விசுவாசத்தை இங்க பாக்குறோம். இந்த மெய்யான விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய சகல அதிக அடையாளங்களும் இந்த பெண்ணுக்கு பாக்குறோம். என்ன ஒரு மெய்யான விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்கும்? மனம் திரும்புதல் இருக்கும் இல்லைங்களா? பாவத்தை குறித்த வருத்துதல் இருக்கும், பாவத்தை குறித்து வருந்துகிறது இருக்கும், அந்த விசுவாசம் அறிக்கை இருக்கும் பாருங்களேன். அந்த விசுவாசம் வெறும் அறிக்கை மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசம் வாழ்க்கையில கிரியையில தெரியும், வாழ்க்கையில தெரியும் விசுவாசம். அது மாத்திரம் இல்ல, ஒரு உண்மையான விசுவாசத்துக்கு தான் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, தன்னுடைய தன்னோடு இருக்கிறவங்களும் ரட்சிக்கப்படணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த அடையாளங்கள்லாம் இந்த பெண்ணுகிட்ட இருக்கிறத நம்ம பார்ப்போமே தொடர்ந்து. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு பெண், அவருடைய விசுவாசத்தை பத்தி தான் இந்த அதிகாரம் ரொம்ப வலியுறுத்துது. இதுல மூணு காரியத்தை நம்ம பார்க்கணும். முதலாவது, அவருடைய விசுவாசம் கிரியையில வெளிப்படுறத நம்ம பார்க்கலாம். விசுவாச அறிக்கை இருக்கு, அந்த அறிக்கையோடு இல்ல விசுவாச கிரியையிலையும் வெளிப்படுறத பார்க்கலாம். அந்த விசுவாசம் எப்படி உருவாச்சுன்றத பார்க்கலாம். மூணாவது, அந்த விசுவாசத்துக்கு தனக்கு கிடைச்ச வெகுமதிகள் என்ன, ரிவார்ட் ஆஃப் ஃபேத் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். ஒன்னா பார்ப்போமே, என்ன மூணு நாள்ல இருந்து அவருடைய விசுவாசத்தை பார்க்கலாம். எங்கங்க விசுவாசம் வெறும் பொய் சொல்லிட்டு இருக்கு, விசுவாசம் பண்றீங்களே அப்படின்னு நீ கேட்கலாம். மூணு நாள் அப்படிங்களா என்ன சொல்லுது அந்த அம்மா? பொய் சொல்லுது, பொய், பயங்கரமான பொய் இல்லைங்களா? ஒரு பொய் மாதிரி தெரியுது, மூணு பொய் சொல்லுது. என்ன? ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு. உடனே சொல்லிருச்சு, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு, எனக்கு தெரியாதுன்னு. ரெண்டாவது என்ன சொல்லுது? அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பட்டமான பொய். என்ன செய்யறது அப்படின்னா, அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அந்த அம்மாக்கு, பாவம் இல்லையா? அந்த சூழ்நிலையில அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லுது. ஓகேவா போய் சொல்லலாமா? என்ன சொல்றீங்க? ஒன்னு அந்த அம்மாவுக்கு இருந்த ரெண்டு ஆப்ஷன், ஒன்னு ஒரு பாஸ்டர் சொல்லி இருக்கிறார் இப்படி, ஒன்னு அந்த அம்மா சாகணும், இல்ல இல்ல அந்த அம்மா அவங்கள புடிச்சு கொடுத்துடணும், உண்மையை பேசுறேன் நான் உண்மையை தவிர ஒன்னும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இருக்கிறாங்க புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா போய் சொல்லி அவங்கள காப்பாத்தணும். இது ரெண்டு தான் ஆப்ஷன். என்ன செய்ய முடியும் அந்த அம்மா? நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. என்ன செய்ய முடியும்? அந்த அம்மா செஞ்சது கரெக்டுன்னு சில பேர் அதை நியாயப்படுத்த பார்க்கலாம், ஆனா அப்படி நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவசியம் இல்ல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து அந்த அம்மா, அந்த அம்மா பொய்ய வச்சுக்கிட்டு தான் அந்த ரெண்டு வேவுக்காரர்கள் ஆண்டவர் காப்பாத்தணும்ன்ற அவசியம் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா பொய் சொல்லாமையே ஆண்டவர் ஞானத்துல வேற எப்படியோ அவங்கள காப்பாத்தி இருப்பார். அந்த அம்மாவுடைய பொய் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை பாருங்களேன். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற வழியே இல்லாததுனால தான் சொல்லிருச்சுன்னு இல்லை. பொய் சொல்லுவது தவறு, தேவனுடைய இயற்கைக்கு விரோதமா, ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா. எது செஞ்சாலும் அது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. அதனால எந்த நல்லது வந்தாலும் அது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. வேற விதத்துல ஞானத்துல அவர் ஆண்டவர் காப்பாத்தி இருக்காரு, அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த அம்மா பொய்ய சொல்லிருச்சு, புரியுதுங்களா? அந்த பொய்ய நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. அந்த பொய் சொன்னது தவறு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேதம் பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய பொய்களையும் அதை எடுத்துதான் சொல்லுது. அவங்க செஞ்ச பிளவையும் எடுத்து, ஆபிரகாம் பொய் சொன்னது எப்படி எல்லாம் எடுத்து காட்டுறத நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த அம்மாவும் வேதம் முழுவதமாக பொய் சொல்றது தவறு அப்படின்னு நமக்கு காட்டுது. ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த கலாச்சாரத்துல அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அறிவுக்கு, வேத அறிவுக்கு ஒளிக்கு இருந்ததுல அந்த கலாச்சாரத்திலேயே வளர்ந்த அம்மா நம்ம பொய் சொல்றதுக்கு ஒப்பா அந்த அம்மா பொய்ய நம்ம பார்க்க கூடாது. அது எக்ஸ்கியூஸ் பண்ணல, ஆனா அது அவ்வளவு கிரிமினலாம் நம்ம பார்க்க கூடாது. பொய் சொல்லிருச்சு அது எப்படி நம்ம அப்படி சொல்லலாம், பொய் சொல்லிருச்சு அப்படின்னு அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு இருந்த ஒளியில அந்த நிலைமையில அது தவறுதான், ஆனா அது இதா பார்க்க கூடாது. ஆனா இன்னொன்னு என்ன பார்க்கணும், அந்த பொய்யிலேயே அது பொய்யா இருந்தாலும் அந்த பொய்யில எவ்வளவு விசுவாசம் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். எங்க விசுவாசம் யோசிச்சு பாருங்க. அந்த பொய்யில விசுவாசம் இருக்கியே, அந்த பொய்யிலேயே இன்னும் அந்த பொய்யின் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விசுவாசங்க. ஏன் அவங்களுக்கு பொய் சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டு இவங்களை தப்பிக்கணும்னு ஒரு பிளான பண்ணிருக்குது, இவங்களை தப்பிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்குது. அதை தப்பிக்க வைக்கணும்ன்றத தன்னுடைய உயிரையே பணைய வச்சுதான் பண்ணுது. யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்த பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ஊருக்கு தெரியாது, அந்த ஊருக்கு போலீஸுக்கு தெரியாது இந்த அம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு வந்து போறவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள இவங்கள விசாரிச்சு கேட்டு பண்ணிட மாட்டாங்க. பண்ணினா அந்த ஊர்ல ட்ரீசன் வாங்க, துரோகம், ஊர் துரோகத்துக்கு ஸ்பைஸுக்கு போய் இடம் கொடுத்து தப்பிக்க வச்சிருக்கிறீன்னா துண்டு துண்டு ஆக்கிடுவாங்க அந்த அம்மாவை. அந்த அம்மா குடும்பத்தோடு எழுச்சி அரிச்சு போட்டுருவாங்க. ஆனா தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பணைய வைத்து அவங்களை தப்பிக்க வைக்குதுன்னா என்ன செய்ய வச்சுச்சு? அந்த அம்மாக்குள்ள இருந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசம் நம்ம செய்வோமா? யோசிச்சுப்பாங்க. நானு பார்த்து இதெல்லாம் படிச்சு போட்டு கீழே விழுந்து ஒரு சல்யூட் அடிக்கலாமான்னு வருது அந்த அம்மாவுக்கு. அப்பா உனக்கு இருக்கிற விசுவாசம், இவ்வளவு படிச்சு இவ்வளவு பைபிள் தெரிஞ்சு இவ்வளவு இது எனக்கு இல்லையே அப்படின்னு தான் சொல்ல வருது. இந்த மாதிரி இந்த விசுவாசம் சாதாரணம் இல்லைங்க, ரொம்ப பெரிய ஃபேத், ரொம்ப பெரிய. தன்னுடைய எதிர்காலம், வாழ்க்கை, குடும்பம் எல்லாத்தையும் பணைய வைத்து அந்த அவங்கள தப்பிக்க விடுது. அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம், அவங்களை காப்பாத்தி விடுதுன்றத பாக்குறோம். எவ்வளவு தண்டு நிச்சயமா அவங்க கண்டுபிடிச்சிட முடியும், பெரிய தண்டனை கிடைக்கும் அந்த அம்மாக்கு. ஒருவேளை அது மாத்திரம் இல்ல, யோசிச்சு பாருங்க, எப்படி எந்த தைரியத்துல தப்பிக்க விடுச்சு? ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்க காண்டி எரிகோ வந்து ஜெயிக்காம போனாங்கன்னா என்னங்க ஆகும்? அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையே, ஜெயிப்போமான்னு ஜெயிக்காம போனோம்னா என்ன ஆகும், என்ன ஆகும் இந்த அம்மா கேது? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தேவன் மேல தனக்கு விசுவாசம் இருந்து கடவுள் அந்த ஜனங்களுக்கு வெற்றியை தருவார்ன்ற நம்பிக்கை இருந்தா அந்த அம்மா அப்படி செஞ்சிருக்கோம். தன்னுடைய எதிர்காலத்தையே அந்த தேவன் மேல, யெகோவா தேவன் மேல, சத்தியத்தின் வாக்கின் மேல, அவர் கொடுத்த ப்ராமிஸின் மேல தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் போட்டு நம்பி அது வாழ்ந்து கிரியேன் மூலமா தன் விசுவாசத்தை காமிச்சிருக்கிறான். மோசே மாதிரி இல்லைங்களா? மோசே என்ன பண்ணாரு? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் தேவன் இனி வரப்போன வெகுமதியின் மேல் நோக்கமா இருந்து, வாக்கு தத்தத்தின் மேல் நோக்கமா இருந்து காணாத காரியத்தில் அவர் நம்பிக்கை வைத்தார். அப்படி ஒரு விசுவாசம் இங்க பாக்கலாங்க. எப்படிங்க தெரியும் அது வெல்ல போகுதுன்னு? எப்படிங்க தெரியும் இஸ்ரவேல் ஜனங்க வெல்ல போறாங்கன்னு? மாட்டிக்கும் தெரியும், ஆபத்து தெரியும், எல்லாம் தெரிஞ்சோம். அந்த எல்லாத்த விட அந்த யெகோவா தேவன் மேல தான் வைத்திருந்த நம்பிக்கையினால அந்த கிரியையை அழகா பாக்குறோம், ரொம்ப அழகா பாக்குறோம். அவளுடைய கிரியை தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கு விரோதமா, தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா தான் செஞ்சதாக இங்க அழகா பாக்குறோம். ஆகவே இதை பார்த்தோம்னா இன்னொரு ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த அம்மாவுடைய விசுவாச அறிக்கையை பார்ப்போமே. அந்த அம்மாவுடைய விசுவாச அறிக்கையை படிங்களா.
அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்
எனக்கு தெரியும். எப்படி சொல்லுது பாருங்களேன், அதான் யோசிச்சு பாருங்க. முழு சந்ததி, கோடிக்கணக்கான மக்கள் தன் கண்ணால பார்த்தாங்க. அவர் கடல் பிரிச்சு கூட்டு வர்றத கண்ணால பார்த்தாங்க. சீனாய் மலையிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. மன்னாவை வாங்கி சாப்பிட்டாங்க. பாறையிலிருந்து தண்ணிய குடிச்சாங்க. எவ்வளவு அதிசயங்கள்லாம் செஞ்சு கூட்டு வந்த அந்த கோடி கோடி ஜனங்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லாம, அந்த எல்டர்ஸ்க்கெல்லாம் நம்பிக்கை இல்லாம வனாந்தரத்துல பெணமா செத்து போனாங்க. இந்த வயசுக்கு எப்படிங்க வந்துச்சு அந்த நம்பிக்கை? யோசிச்சு பாருங்களேன். ஊர்ல இருக்க அது சொல்லுது, எனக்கு கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். இந்த அறிக்கை எந்த இஸ்ரவேலனோ இஸ்ரவேல் தலைவனும் கொடுக்க முடியல. இந்த அம்மா கொடுக்குது, எனக்கு தெரியும், ஐ நோ, கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தார் என்பதை எனக்கு தெரியும். ஏன், எப்படி தெரியுமா உனக்கு? தொடர்ந்து படிங்க.
உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று.
எப்படி தெரிஞ்சிச்சு தம்மாக்கு? கடவுள் உங்களுடைய கடலை பிரிச்சதையும் அவர் கூட்டு வந்ததையும் யோர்தனுக்கு அந்த பக்கத்துல நடந்த அந்த ராஜாக்களை எல்லாம் வென்றதை நாங்க கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டு எங்களுடைய இதயம் எல்லாம் மெல்ட் ஆயிருச்சு, பயந்து நடுங்கி போனோம். வெறும் இந்த ஜனங்க எல்லாருக்கும் தான் நடுக்கம் வந்துருச்சு, எல்லாருக்கும் தான் சொல்லுது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. ஆனா இந்த அம்மாக்கு அந்த நடுக்கத்தோடு தாண்டி ஆவிக்குரிய ஒரு நன்மையும் ஏற்பட்டிருக்கு கடவுளுடைய கிருபையினால. ஒரு இறையாண்மையின் கிருபை அந்த அம்மாக்குள்ள ஏற்பட்டு வெறும் பயம் உண்டே இல்லை. நியாயத்தீர்ப்பு பயம் எல்லாருக்கும் தான் வருது இல்லைங்களா? சால்வேஷனை பத்தி பயம், இந்த நியாயத்தீர்ப்பு ஆண்டவர் வரப்போறார் அழிக்க போறாரோ, எல்லாருக்கும் இயற்கையா பயம் வருது. மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் பயம். ஆனா இந்த அம்மாக்கு அந்த பயத்தை கடந்து இந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்ற விசுவாசம் தனக்குள்ள ஏற்பட்டு அந்த நியாயத்தீர்ப்புல இருந்து என்னை காப்பாத்தி கிருபா அளிக்கக்கூடியவர் இவர் மட்டும்தான். அந்த விசுவாசம் தனக்குள்ள ஏற்பட்டிருக்கிறத சொல்லுது பாருங்களேன். தொடர்ந்து என்ன சொல்லுது?
உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று.
அற்று போயிற்று.
உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவர் ஒருவர் தான் தேவன் அப்படின்ற விசுவாசம் வர்றது வந்து அது தேவனுடைய இறையாண்மை கிருபை இல்லாம எந்த ஜடத்துக்கும் வர முடியாதுங்க. எந்த எல்லாரும் பிணங்க தான் உலகத்துல, ஆண்டவர் தன்னுடைய கிருபைய கொடுக்கலன்னா அந்த விசுவாசம் வரவே முடியாது. பாருங்க யாருக்கு கொடுத்திருக்கிறார், யாருக்கு? அந்த அம்மாக்கு. அந்த நம்மளும் விசுவாச அறிக்கையை விடுறோம், பெரிய விசுவாச அறிக்கை வச்சிருக்கிறோம். அந்த விசுவாச அறிக்கைய வெறும் சொன்னது மாத்திரம் இல்லைங்க, தன்னுடைய வாய்ஸையே தன்னுடைய வாழ்க்கைய பணைய வச்சுட்டா அது மேல வெறும் வார்த்தை இல்லை, தன் வாழ்க்கையை தன் கிரியையில காமிச்சிருக்கு விசுவாசம். இதெல்லாம் பாருங்களேன். அந்த அம்மாவுடைய பாஷை ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஒருவேளை நீங்க வந்தாலும் இஃப் நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்ல. அஷூரன்ஸ், அஷூரன்ஸ், பயங்கர உறுதியோடு விசுவாச வார்த்தைகள். வேலை வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களை அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். அந்த விசுவாசம் வந்து தன் கிரியையில காமிச்சிருக்கு. வெறும் வெட்டு பேச்சு இல்ல, ஒரு மந்திரத்தை சொல்லல, அது வாழ்க்கையில பாக்கலாம். ஏன் அதை நம்பி அதை அறிக்கேட்டது மாத்திரம் இல்ல, தன் கிரியையில அதை காமிச்சிச்சு. இத பார்த்த யாக்கோபு புதிய ஏற்பாடுல கிரியையினாலேயே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு ரெண்டு உதாரணத்தை எடுக்கிறார். யாரு தெரியுமா எடுக்கிறார்? முதலாவது ஆபிராம் எடுக்கிறாரு, ரெண்டாவது இந்த அம்மாவை எடுக்கிறார். பாருங்களேன் யாக்கோபு 2:25.
அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பி விடப்பட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவர்களாக்கப்பட்டால்.
அவருடைய கிரியைகளை பார்க்க, ஏன்னா தட் இஸ் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது என்ன, ஆபிரகாமும் சரி இந்த பெண்ணும் செஞ்சது, ராகாவும் செஞ்சது என்ன, தங்களுடைய முழு வாழ்க்கையும் பணைய வச்சாங்க இல்லைங்களா, தங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் பணைய, எது மேல, கடவுளுடைய வாக்கின் மேல பணைய வச்சாங்க. அதுதான் விசுவாசம். அத வாழ்க்கையில பாக்கலாம், வெறும் பேச்சு இல்ல, நாடகம் இல்ல, வாழ்க்கையில பாக்கலாம். அவங்க பணைய வச்சாங்க, அதுதான் நம்ம பாக்குறோம். புதிய ஏற்பாடெல்லாம் இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாராட்டுதுங்க. யாக்கோபு சொல்றாரு இல்லைங்களா, ரெண்டு உதாரணம் யாக்கோபு இவங்கள கொடுக்கறாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த விசுவாசம் ரெண்டும், ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசமும் இந்த பெண்ணுக்குள்ள இருந்த விசுவாசமும் ஒண்ணு அப்படின்றார் பாருங்களா. ஏன்னா ஒரே தேவன் ஏற்படுத்தினது எல்லாமே அவங்க பணைய வச்சு ரியல். ஏன்னா உண்மையான விசுவாசம் அது ஆக்ஷன்ல இருக்கும். உண்மையான விசுவாசம் ஆக்ஷன்ல. யாக்கோபு தான் ஆர்கியூ பண்ணிட்டு வர்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது பாருங்களா. அந்த எரிகோ நகரம் ஒரு பெரிய சக்கடை நிறைந்த நகரத்தில் ஒரு பெரிய முத்து மாதிரி இந்த அம்மா வெளியே வருது. எவ்வளவு பிரைட்டா, இன்னைக்கு கூட அந்த அம்மா விசுவாசத்தை பார்த்து நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப பயங்கரமா வெளியே வர்றத நம்ம பாக்குறோம். ஆகவே முதலாவது இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை கிரியையில இருந்து பாக்குறோம். ரெண்டாவது இந்த அம்மாவுடைய விசுவாச எப்படி உருவாச்சு அதை நம்ம கேட்கணும். எப்படி உருவாச்சு இந்த அம்மாவுக்கு விசுவாசம், யோசிச்சு பாருங்களேன் எப்படி உருவாச்சு. அந்த அம்மாவுக்கு ஓய்வு நாள் இல்லை, வேத வசனங்கள் இல்லை, கேட்கறதுனாலயே தேவனுடைய வார்த்தையை கேட்பதுனாலயே விசுவாசம் வருகிறது இல்லையா. ஓய்வு நாள் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் அந்த ஊருக்கு போனதில்லை, எரிகோ ஊருக்கு போனதில்லை. எப்படிங்க இந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துச்சு, தேவனுடைய இறையாண்மை செயல் தான் நம்ம சொல்றோம். ஆனா அந்த செயலும் அவர் சாதனங்கள் இல்லாம அவர் செயல்படுறதில்ல இல்லைங்களா. ஒரு இறையாண்மை உள்ளவர் தான், அவர் எங்க விருப்பம் இருக்குதோ, ஆனா அந்த பராமரிப்பு பயன்படுத்தி தான் அவர் செயல்படுறது. அது இல்லாம அவர் செயல்படுறதில்ல, தானா அவர் செயல்படுறது. பராமரிப்பு யூசஸ் த மீன்ஸ். என்ன மீன்ஸ் இந்த அம்மாக்கு இப்படி ஒரு விசுவாசம் வர்றதுக்கு காரணமா இருந்தது, என்ன மீன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த அம்மா வீட்டுக்கு போற வியாபாரிகள் பிரயாணிகள் இல்லைங்களா, பல பேர் பிரயாணிகள் எகிப்து வந்து அங்க இருந்து வரவங்க வந்து அவங்க தொடர்ந்து அந்த அம்மா கேட்கும் போது ஒரு பெரிய தேசத்தை பத்தி அவங்க அறிவிச்சு பேசியிருப்பாங்க. ஒருவேளை யூகம் தான், நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அறிவிச்சு பேசியிருப்பாங்க, இப்படி ஒரு இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார், அவர் பெரிய அற்புதங்களை செய்து அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார் அந்த அம்மாவுக்கு சொல்லி இருப்பாங்க. அந்த தேவன் அவர் ஒருவரே யெகோவா தேவன்றது அவங்க எல்லாம் நம்புறாங்க, வேற எந்த கடவுளையும் அவங்க நம்புறதில்ல அப்படின்னு அந்த அம்மா கேள்விப்பட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு பிட்ஸ் அண்ட் பீசஸ் அந்த அம்மா கேட்டிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் பூமியை அவர் கொடுக்க போறார், அதுக்காகத்தான் அவர் கூட்டு வரார். இதெல்லாம் தான் கேட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை பத்தி அவர் கேள்விப்பட்டார். கலாச்சாரம் ஊரு தன் வளர்ப்பு எல்லாத்தின் மேலையும் தான் நம்பியிருந்த எல்லாத்தின் மேலையும் ஒரு ஏமாற்றம். என்னத்தான் தன் மிருகத்தின் மாதிரி ட்ரீட் பண்றாங்களே, தனக்கு மதிப்பில்லாம இந்த ஊர்ல நான் இந்த நிலைமையில இருக்கிறேனேன்ற ஒரு ஏமாற்றம் அடைந்த அந்த ஆத்மா ஒரு இந்த யெகோவா தேவன் மேல தனக்கு நம்பிக்கை உருவாகுது, அந்த விசுவாசம் உருவாகுறத நம்ம பாக்குறோம் பாருங்களேன். அந்த ஆமோரியர் கல்ச்சர் அதையெல்லாம் வெறுத்து பரிசுத்தாவி தனக்குள்ள விசுவாசத்துக்கு உருவாக்கி அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட், அந்த வரப்போற ஜட்ஜ்மெண்ட், தன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறா, அந்த பாவத்துக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வரும், தனக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரும், தன் குடும்பத்துக்கும் நியாய தீர்ப்பு வரும்ன்ற பயம் வந்து அந்த பயம் இந்த தேவன் கிட்ட அடைக்கலம் புகழணும்ன்ற ஒரு ஒரு ஏக்கம், ஒரு விடுதலைக்காக ஏக்கம் ஏற்படுத்தி இருக்கலாம் பாருங்களா. யோசிச்சு பாருங்க, ஏக்கம் ஏற்படுத்தி நான் நினைக்கிற யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க அந்த ஸ்பைஸ் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்பதாகவே அந்த அம்மாவு மாறி இருக்கணும், வாழ்க்கை மாறி இருக்கணும். சொன்ன உண்மையான விசுவாசம் என்னத்தை கொண்டு வரும், மனம் திரும்புதலை கொண்டு வரும், பாவத்தை வெறுத்து திரும்பி வைக்கும். நான் நினைக்கிற அந்த அம்மா மாறி இருக்கோம், எப்படி மாறி இருக்கோன்றீங்க யோசிச்சு பாருங்க. தான் இப்படி ஒரு வியாபாரத்துல இருந்த ஒரு பெண் தான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தன் வாழ்க்கையை ஒட்டி அந்த தொடர்ந்து அந்த வாழ்க்கையில் அவர் இருந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறோம், ஏன் அந்த பேர் தான் போட்டிருக்கேன் ராஹாபுடைய வேசின்னு. ஒருவேளை ரீசண்டாக தான் மாறி இருக்கலாம், இப்போ தான் ரீசண்டாக மாறி இருக்கலாம். மாறி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, தன் வாழ்க்கை மாறி இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம், நம்ம ஒரு யோகம் பண்ணுறோம், எவ்வளோ அடையாளம் என்ன, அந்த ஆறாவது வசனத்தை படிச்சு பாருங்களேன் என்ன போட்டிருக்கங்க.
அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் கட்டளைகளை மறைத்து வைத்திருந்தார்.
சணல் கட்டளைகளை எதுலயோ மறைச்சு வச்சான்னு போடலாம் இல்லையா, ஏன் அங்க சணல் கட்டைகள்னு போடணும்? யோசிச்சு பாருங்களேன், ஏன் அங்க கட்டளைகள், பரிசுத்தாவி அனாவசியமா ஒரு வார்த்தையை அங்க திணிக்க மாட்டார், ஏன் சணல் கட்டளைகள் போடணும்னா? சணல் கட்டளைனா என்ன? அது வந்து இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்கணும், அது போய் ஒருடா பார்த்து வயல் வயலா பார்த்து அந்த கட்டைகளை சேர்க்கணும், ரொம்ப கஷ்டம், தேடி தேடி சேர்க்கணும், அதை சேர்த்து எடுத்துட்டு வந்து மாடி மேல போட்டு காய வைக்கணும், காய வச்சு அதை எடுத்து பயன்படுத்தி பாயோ இந்த சேரோ அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ற ஒரு பிசினஸ் அது, இந்த மாதிரி பண்ற ஒரு வியாபாரம். இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த குணஸ்திரி அந்த பெண் தான் உழைப்பதற்கு ஒரு அடையாளமா என்ன போட்டிருக்கு தெரியுமா, அவ ஊரூரா கஷ்டப்பட்டு போய் சணல் கட்டைகளா பார்த்து எடுத்துட்டு வந்து அதை சேர்த்து வச்சு வியாபாரம் பண்ணி லேண்டை வாங்குவான்னு போட்டுக்க, அவ்வளவு கஷ்டம் வியாபாரம் அது. ஒரு வேசியின் வீட்டுல ஏங்க இவ்வளவு சணல் கட்டை மேல இருக்குது, அதுவும் ஆளுகளை மறைக்கிற அளவுக்கு அத்தனை சணல் கட்டளைகள் ஏங்க அங்க இருக்குது, ஏன் அவ வாழ்க்கை மாறி யூஸ்ஃபுல்லா உழைச்சி சாப்பிடணும்ன்ற வாழ்க்கை மாற்றம் அங்க தெரியுது பாரு, ஷி இஸ் சேஞ்ச்ட். இவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது தன்னுடைய வியாபாரத்துக்கு ஏற்றுக்கொள்ளல, எபிரேயர்ல போட்டிருக்க அன்போடு அவங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவ எக்ஸப்ட் பண்ணா, எக்ஸப்ட் பண்ணி உள்ள அடைக்கலாம் அவளுக்கு கொடுத்தா, ஊருக்கெல்லாம் தெரியல அவன் மாறி இருக்கானோ, அவன் மாறிட்டா, அவன் மாறிட்டு உழைச்சி சாப்பிடணும்ன்ற விசுவாசம் மனம் திரும்புதல ஏற்படுத்துது பாருங்களா, அவன் மனம் பாவத்துக்கு வருந்தி மனம் திரும்பி இருக்கிறான், அதான் நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த இப்படித்தான் அவளுக்கு விசுவாசம் வந்திருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்பைஸ் வராங்க, இவங்க வரும்போது இவங்களுடைய அடையாளத்தையும் இவங்களுடைய இதையும் பார்த்து இவங்களுடைய தேவன் மேல அவங்களுக்கு இருக்கிற சாதாரணப்பட்ட வாங்கல அமைச்சிருப்பாரு யோசுவா, யோசிச்சு பாருங்க பெரிய பக்தி, அவங்களுக்கு இருந்த பற்று, அவங்களுக்கு இருந்த பரிசுத்தம், மத்தவங்க மாதிரி வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப பரிசுத்தமா முன்மாதிரியா பக்தியோடு தேவ ஆவி அவங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு பக்தி உள்ள மனிதர்கள் அவங்கள பார்க்கும்போது அதுக்கு இன்னும் நம்பிக்கை பலப்படுது, உங்கள் தேவன் அப்படின்னு அவங்க மேல விசுவாசத்தோடு பேசுறத பாக்குறான். ஆகவே அப்பதான் அவளுக்கு இந்த அமேசிங் கன்ஃபெஷன் பாருங்களேன், அமேசிங் கன்ஃபெஷன், இப்படி ஒரு எரிகோ, யோசிச்சு பாருங்க, எரிகோ பயங்கர ஆயிரக்கணக்கான வருஷங்களா நின்னுகிட்டு இருந்த அந்த மதில் எரியோக்கு, அந்த கலாச்சாரம், அந்த ராஜ்யம் தனது அதுக்கு எல்லாத்துக்கும் விரோதமாய் தான் எந்திரிச்சு, அந்த ஆறு போற ஆறுக்கு விரோதமா எந்திரிச்சு நின்று தான் வளர்த்த விதம் கலாச்சாரம் தனது குடும்பம் ராஜ்யம் எல்லாத்தையும் விருத்து காண முடியாத கேட்டு கேள்விப்பட்ட தேவன் மேல் தான் நம்பிக்கை வச்சு அவருக்காக தன் உயிரையே பணைய வைக்கிற ஒரு விசுவாசம், இட்ஸ் அ கிரேட் ஃபேத்துங்க இல்லைங்களா, அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. எப்படி அதனால தான் புதிய ஏற்பாடுல எல்லாருக்கும் ஒரு சிகரம் ஒரு ஸ்டாச்சு வைக்கிறார், த ஹால் ஆஃப் ஃபேத் தெரியுங்களா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள், யாக்கோபுடைய விசுவாசத்தை பாருங்கள், மோசேவுடைய விசுவாசத்தை பாருங்கன்னு திடீர்னு அவர் என்ன கூட சொல்றாரு தெரியுமா, யராஹாவுடைய விசுவாசத்தை பாருங்கன்னு அவளுக்கும் ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சு விட்டுருக்க பாருங்களேன். எபிரேயர் 11:25 எந்த லிஸ்ட்ல ஆபிரகாமு யாக்கோபு தானியல் மோசே போட்டிருக்காரோ அதே லிஸ்ட்ல இந்த அம்மாக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு கோபுரம் கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்காரு பாருங்களேன். 11:25 எபிரேயர்
பாவ சந்தோஷங்களை
31 சரி, மோசேக்கு அடுத்தபடி இந்த அம்மா தான், 31 படிங்க.
விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால்
பாருங்களேன், விசுவாசத்தோட அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவ ஏற்றுக்கொண்டதை விசுவாசத்தினால்தான் ஏற்றுக்கொண்டா, ஏன்னா ரொம்ப தைரியம் துணிச்சல் வேணும் அதை செய்யறதுக்கு, அது மாத்திரம் இல்ல அந்த அழிய போற ஜனங்களோடு தானும் அழியாமல் இருந்தால் அப்படின்னு பாக்குறோம் பாருங்களேன். கிரேட் ஃபேத்துங்க, ரொம்ப பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம். சரி, அந்த விசுவாசத்தின் வெகுமதியை நம்ம பார்ப்போம், விசுவாசம் அது அந்த விசுவாசத்தின் கிரியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்ன ஒரு ரிஸ்க் எடுத்து பணைய வச்சு அவர் செய்யறா, இந்த தேசம் ராஜ்யத்துக்கு விரோதமாவே நின்று செய்யறா, ரெண்டாவதாக அந்த விசுவாசம் எப்படி உருவாச்சுன்றத நம்ம பார்த்தோம், மூணாவதாக அந்த விசுவாசத்தின் வெகுமதி பாருங்களேன், இப்படி ஒரு வேசி இப்படி ஒரு இருந்த பெண் அவன் என்ன செய்யறான், அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அவங்கள வேற வழியா அனுப்பிச்சு விடுறான், அதை வந்து கொஞ்சம் விவரங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். வெகுமதி பார்க்கும்போது என்ன வெகுமதி, விசுவாசம் வந்து தேவனுடைய ஜனங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணும் பாருங்களேன். இந்த கடைசி வசனம் எப்படி முடியுது, இவருடைய விசுவாசத்தெல்லாம் கேட்டு போட்டு அவங்க என்ன போய் சொல்றாங்க, இது யோசுவாவோடு கடைசி வசனம்,
நீங்கள் நீங்கள் என் தகப்பனையின் தாயை
இல்ல. இந்த அதிகாரம் கடைசி வசனம்,
கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள்.
பாருங்களேன், இவங்க என்ன வேவை பார்த்துட்டு வந்தாங்க, எங்கேயும் போய் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அம்மா கிட்ட போனாங்க, போய் அந்த அம்மா விசுவாசமே போதும், இன்னுமே என்ன போய் வேவு பாக்குறது அப்படின்னு நேரம் தப்பிச்சு வந்து விட்டமா விட்டமா உயிரில பொழிச்சுக்கிட்டு வந்து வந்து சொல்றாங்க. ஒன்னும் அவங்க பெருசா சொல்ல, அந்த அம்மா என்ன சொல்லிச்சோ வந்து சொல்றாங்க. ஊரெல்லாம் நடுங்குது நம்மளை பார்த்து, கர்த்தர் அந்த தேசத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். ஒருத்தருடைய விசுவாசத்தின் வெகுமதி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விசுவாசத்துல நம்ம முன்மாதிரியான வாழ்க்கையில இருந்தோம்னா உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய விசுவாசம் உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும், நம்மளுடைய விசுவாசம் மத்தவங்களுடைய விசுவாசத்துக்கு உதவி செய்யும். பாருங்களேன், இந்த அம்மா இருந்த விசுவாசம், தான் அறிக்கை செஞ்ச விசுவாசம், அவங்களுக்கெல்லாம் பயங்கர விசுவாசம் வந்துருச்சு. பாருங்களேன், ஒரு பெரிய தைரியம், யோசுவாவுக்கு எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் வந்திருக்கும், பெரிய மத்தவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதுங்க விசுவாசம். அது மாத்திரம் இல்ல, சரீர பிரகாரமான ஒரு ரட்சிப்பும் இந்த அம்மாவுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த ஊரே சின்ன பின்னமா எரிக்க வச்சார் ஆண்டவர். ஒருத்தரை விடல, ஒருத்தர் குழந்தைங்களை கூட எல்லாரையும் அழிக்க வச்ச தேவன் என்ன செய்யறாரு? 6வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, 6வது அதிகாரம் 22ல இருந்து படிச்சீங்கன்னா படிங்க.
யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷர்களை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய், நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான்.
பாருங்களா, எல்லா ஊரே அழிக்கும் போது அந்த அம்மாவும் அந்த குடும்பமும் சரீர பிரகாரமா பொழைச்சுக்கிட்டாங்க. சரீர பிரகாரமா பொழைச்சுக்கிட்டது மாத்திரம் 25வது வசனம் என்ன சொல்லுது?
எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த யோசுவா புக்கெல்லாம் முடிஞ்சு, கடதெல்லாம் முடிஞ்சு போய் அவங்க ஊர்ல இருக்கும் போது, இஸ்ரவேல போய் செட்டில் ஆகும் போது, அவங்க கூட நடுவுல குடியிருந்தது யாரு? ராகாப் குடியிருந்துச்சு. பாருங்களேன், அவ வெறும் சரீர பிரகாரமா ரட்சிக்கப்பட்டது மாதிரில, உடன்படிக்கையின் ஜனங்களோடு ஒரு ஜனமா விசுவாசியா மாறி அந்த ஜனங்களோடு ஒன்னா சேர்ந்து அவ வாழுகிறதா நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தின் நன்மைகள் பாத்தீங்கன்னா, அவருடைய மகிமைப்படுறத பாக்கலாம், மகிமைப்படுறத பாக்கலாம். ஏன் இந்த ஒரு இந்த கதை முடியறது பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேரி ஸ்டோரின்னுவாங்க, புரியுதுங்களா? கடைசியில பார்த்தா அசிங்கமா ஆரம்பிக்கும் ஒரு கதை, வேசியில இருந்து ஆரம்பிக்குது, இது போய் முடியறது பார்த்தா எங்கேயோ போய் முடியுது, ஒரு எவர் ஆப்பிள்ன்ற மாதிரி. இந்த அம்மா ஒரு இஸ்ரவேலனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு இஸ்ரவேலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எப்படிப்பட்ட இஸ்ரவேலன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரின்சஸ், ஒரு கோத்திரத்தின் பிரின்சஸ். படி பாருங்களேன், என்ன ஆகமும் 7:12 7:12 ஒரு பிரின்ஸ் அங்க வரார். 12 கோத்திரங்களுக்கும் ஒரு பிரின்சஸ்னா தமிழ்ல என்ன? இளவரசன், ஒரு இளவரசன். 12 படிங்களா.
அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தானிய அமினதாபின் குமாரன் நகசோன். அவன் காணிக்கையாவது
நரசோம்னு வருதா? இங்கிலீஷ்ல பாத்தீங்களா, நாஷோன். எந்த கோத்திரம்? யூதா கோத்திரத்தின் ஒரு அரசன், ஒரு பெரிய பிரின்சஸ். அவன் அந்த ஆலயம் கட்டும் போது பெரிய கோல்டு கோல்டா எடுத்துட்டு வராங்க. அவரு இத திருமணம் செஞ்சார். என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அழகா முடியுது பாருங்களேன். தேவனை ஒரு வேசி, நூற்று கணக்கான உறவுகளோடு தன் வாழ்க்கையே சீரழிந்த சக்கடையில் இருந்த பெண், அந்த யெகோவா தேவனை நம்பி தன் பாவங்களெல்லாம் கழுவப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு தேவ ஜனங்கள் கூட சேர்ந்து ஒரு பிரின்ஸை போய் கல்யாணம் பண்ணிக்குதுங்க. இன்னொன்னு சொல்லவா, அந்த பிரின்ஸின் மூலமா அந்த எப்ரேயர்ல வந்த பெரிய விசுவாசிகளுடைய லிஸ்ட்ல மாத்திரம் அந்த அம்மா பேர்ல வரல, இந்த பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இயேசு இந்த உலகத்துக்கு வர காரணமா இருந்த இயேசுடைய வரலாறுலயே இந்த அம்மா பேர் வந்துருச்சுங்க, வம்ச வரலாறுல. என்ன ஒரு ஸ்லாக்கியம், என்ன ஒரு ஸ்லாக்கியம் பாருங்களா. மத்தேயு 1:6 படிங்களா.
ஈசாய்
1:5
சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான்.
சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். பாருங்களேன், ராகாவினிடத்தில். அப்புறம் பாருங்களேன், அதான் நேஷோம்ன்றது, அதுக்கு அங்க வருதுங்களா?
ஈசாவை பெற்றான்.
அதுக்கு முன்னாடி 5வது வசனத்துல ராகாபிடத்தில் அவர்தான் அந்த நேஷோம்ன்றதுதான் அவர்தான் திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்படி இது ஒரு அதிசயமான கதையா முடியுது. பாருங்களேன் எப்படி ஒரு
என்ன
நாள்ல படிங்க.
ஆறாம் அபிநாதாபை பெற்றான், அபிநாதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகபடத்தில் பெற்றான்.
பாருங்களேன் அந்த நேஷோம் தான் அவர் வர்றதுதான் ஒரு பிரின்ஸ் யூதா கோத்திரத்தின் அந்த காலத்துல இருந்த பிரின்ஸ் போய் இந்த தேவ ஜனங்குள்ள தன் அம்மா ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு அதை திருமணம் செய்து அதன் மூலமா வந்த இயேசு வருவதற்கு இயேசு வம்சர் வரலாறுல ஒரு கருவியா தான் மாறியிருக்கு. என்ன அழகு கதை பாருங்களேன், ஒரு த்ரில்டு ஸ்டோரி. எங்க இது ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது பாருங்களேன். நாங்க கடவுள் யெகோவா அவர் நம்புகிற மக்களை அவர் என்ன உயர்த்துறாரு பாருங்க. என்ன சாக்கடையில இருந்து நீ வந்த உன்னை என்ன தேவன் நம்மளை அக்கிரமங்களும் பாவங்கள்ல இருந்து ரட்சித்து ராஜாக்களும் பிரபுக்களாய் நம்மளை மாத்தினாருன்ற ஒரு அழகான ஒரு ஸ்டோரி மாதிரி. ஹவ் பியூட்டிஃபுல் பாருங்களா, அமேசிங். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்கள் மூலமா ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்டவர்கள் மூலமா தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், இப்படிப்பட்டவர்களுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு. மனித குலம் நம்ம எல்லாருமே ஏன் நம்ம எல்லாருமே வேசித்தனம் செய்தவர்கள் தான். தேவனுக்கு முன்பதாக தேவனை நம்ம நேசிக்கணும்னு இருக்கும் போது ஆவிக்குரிய வேசித்தனம் செய்தவர்கள் இல்லைங்களா. ரெவலேஷன் அதான் செய்யுது, தேவன் மேல் நம்ம அன்பு இல்லாம மற்ற விக்கிரங்கள் மேலும் மனுஷங்க பண்ண காரியங்களும் மற்றவ காரியம்தான். என்ன படைத்த தேவன், என்ன உருவாக்குன தேவன் மேல நமக்கு இல்ல பற்று பாருங்களேன். மற்றதுதான் நமக்கு முக்கியம், மற்றதுதான் வேசித்தனம். எல்லாரும் செஞ்சவங்க ராகா இடத்துல தான் நம்ம நிக்கிறோம், நம்ம எல்லாரும் ராகா இடத்துல தான் நிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது இல்லைங்களா, நம்ம பாவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தே வரப்போகுது. தானா அந்த விசுவாசத்தோடு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவன் தப்பிச்சு போனான்னு பாக்குறோம். நம்மள யாராவது ஐயோ இப்படி என்னமா இப்படி ஒரு வேசி வந்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வருதேன்னு உங்களுக்கு யாருக்காவது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க, முதலாவது கிரேஸ்னா பாவம்னா நமக்கு என்னன்னு தெரியல ஆண்டவர் இப்படி வந்தார் அப்படின்றத பாக்குறோம். நம்ம எல்லாருமே ராகாப் இடத்துலதான் நிக்கிறவங்க. ஏன் ராகாப்க்கு இருந்த சூழ்நிலைக்கு அவளுக்கு இருந்த நிலைமைக்கு வேற இல்லைங்களா. நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க, நமக்கு இருந்த ஸ்லாக்கியங்கள் நமக்கு இருந்த பாக்கியங்களை நம்ம எப்படிங்க நடந்துக்கணும் யோசிச்சு பாருங்களேன். இது இப்படி தாங்க யாரு ரட்சிக்கப்படுறதோ இப்படித்தான் ரட்சிக்கப்படுறாங்க இல்லைங்களா. ஒரு ரட்சிக்கப்படுறதுன்னு அழகான படத்தை பாக்குறோம். என்ன பாக்குறோம், எரிகோ இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு, எரிகோ இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்கு. கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது இல்லைங்களா, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அந்த ஜட்மெண்ட் வர்றத கேள்விப்பட்டு அங்கேயும் இங்கேயும் கேள்விப்பட்டு நிச்சயமா வரப்போகுதுன்னு விசுவாசிச்சு அந்த தேவன் நிச்சயமா ஜட்மெண்ட் கொண்டு வர போறாருன்னு அந்த வாக்கு தத்தங்களை நம்பி நம்ம உயிரே பணைய வச்சு ஆண்டவரே உண்மைதான் நான் நம்புவேன், இந்த உலகம் அழியதான் போகுது, என் கலாச்சாரம் வளர்ப்பு படிப்பு எல்லாமே அழியதான் போகுது, இது எல்லாமே எதுவுமே என்னை காப்பாத்த போறது இல்லை, நீர் ஒருவரே என்னை காப்பாத்தக்கூடியவர், அது எல்லாத்தையும் உமக்காக பணைய வைக்கிறேன், நான் பணைய வச்சு உண்மை மாத்திரம் நான் நம்புகிறேன். நம்போதுதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான், அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு, மனம் திரும்புதல கொடுக்கிறார், அவன் பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறான், வாழ்க்கை மாறுது இல்லைங்களா. வாழ்க்கை மாறி விசுவாசம் அவனுக்குள்ள உருவாகுது. விசுவாசம் உருவாகணும் சும்மா விட்டாரா, அவங்க வாழ்க்கையை என்ன ஆசீர்வதிச்சார் பாருங்களா. அப்படித்தாங்க ஆண்டவர் செய்யறது, அதிசயமா செய்யறாரு. அந்த விசுவாசம் சும்மாவே இருக்காது, அந்த விசுவாசம் கிரியைகள்ல வெளிப்படும். நம்ம எல்லாரும் நம்ம படிக்கிற பாடம் என்னங்க, இதுல யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லோரும் ராகாபை விட 1000 மடங்கு ஸ்லாக்கியம் பெற்றவங்க. என்ன பைபிள் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு, என்ன போய் யாரு போய் பிரசங்கம் பண்ணாங்க, என்ன போய் தெரிஞ்சிச்சு நமக்கு பைபிள் முழு வேலிப்பாடு. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடலை பிரிச்சாங்க, பெரிய தேவன் அவ்வளவுதான். நம்ம முழு வேதத்தையும் இல்ல முழு சரித்திரத்தையும் பார்த்து இப்படி ஒரு அறிக்கை சொல்ல முடியுமா, அவர் அன்றி வேற தேவன் இல்லை, அவர் வாக்கு மேல உயிரிய பணைய வைக்கலாம் நம்ம, இஸ் அ கிரேட் காட். நம்ம விசுவாசத்தை போட முடியுமா, நமக்கு வரமாட்டேங்களே அப்படி, இதெல்லாம் இருந்தும் வரமாட்டேந்தே பாருங்களேன். வாட் ஃபேத், கொஞ்சம்தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு, அந்த கொஞ்சத்துல எவ்வளவு பெரிய விசுவாசம். ஆகவே நம்ம வாழ்கிற மறுபாடான சந்ததி இல்லைங்களா, அதுக்கு மத்தியில் வரும்போது அதுக்கு விரோதமா நம்ம நின்று யெகோவாவுடைய வாக்கு தத்தங்களை நம்ம நம்பணுங்க. நம்ம நம்பி அவ காமிச்ச விசுவாசம் மாதிரி அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் இல்லைங்களா? அவளுக்கு யோசிச்சு பாருங்களா, அவளுக்கு இருந்திருக்கலாம் பாவ சந்தோஷங்கள், ஏன் அதெல்லாம் வெறுப்பு வந்துச்சு அதுக்கு? ஏன் ஒருவேளை இந்த ஸ்பைஸ புடிச்சு கொடுத்திருந்தா அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய வெகுமதி கொடுத்திருப்பாங்க? விட்டுருப்பாங்களா? கொடுத்திருப்பாங்க. அதுல எதுவோ செஞ்சிருக்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை தான் பார்க்காம வரப்போற யெகோவாவுடைய வாக்கு அன்சீன், காணாத காரியத்துல நம்பிக்கை வச்சு இதெல்லாம் வெறுத்தா பாருங்க. இதெல்லாம் வெறுத்து தேவனை தேட ஆரம்பிச்சா அதாங்க விசுவாசம். அருமையான ஒரு கதை. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களா நம்ம இருக்கணுங்க, ரொம்ப அவசியம். அதான் இது கத்து கொடுக்குது இல்லைங்களா? என்ன பாடம் இப்ப இவங்களும் இவங்களுக்கு? ஏன் இந்த பாடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமா ஏன் எழுதி வச்சிருக்காரு? ஏன் இதை சொல்லி? இனிமேல் நீங்க போக போறீங்க தேசத்துக்குள்ள, இந்த தேசத்தை நீங்க உங்க சுதந்திரத்தை நீங்க அடையணும்னா விசுவாசம் இல்லாம முடியவே முடியாது. விசுவாசம் இல்லாம இந்த உலகத்தின் பாவங்களையும் அநித்தியமான சந்தோஷங்களா நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் பாருங்களேன். நமக்கு விசுவாசம் தேவை. இதெல்லாம் அழிய போகுது, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் தான் அது. விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை இல்லைங்களா? அதுதான் நமக்கு ஜெயம் கொடுக்கும். ஆகவே தேவன் நமக்கு விசுவாசம் கொடுக்கட்டும். எவ்வளவு சாக்கியங்கள் அவ்வளவு விட நமக்கு இருக்க, ஏன் நமக்கு விசுவாசம்? அற்ப விசுவாசிகளேன்னு திட்டுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அதான் தேவனுடைய கிருபை. ஆண்டவர்கிட்ட மன்றாடி நம்ம விசுவாசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் செய்வோம்.